1 சாமுவேல் 25 அதிகாரம் 1-23 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்டோம். ஒரு டைம் பெரிய பிரசங்கி ஸ்பர்ஜன் வந்து அவர் ஒருத்தர் வீட்டுக்கு போய் பேசிக்கிட்டு இருந்தாராம். ஆண்டவரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பூனை, ஒரு ஜன்னல்ல இருந்து எங்கும் தெரியாத ஒரு பூனை, கருப்பு பூனை குதிச்சு அவர் கால்கிட்ட வந்து அவர் காலை ரொம்ப பயங்கரமா கடிச்சிருச்சான். அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது காலை கடிச்சு ரொம்ப கொடுமையா கடிச்சிருச்சான். அவருக்கு பிளட் எல்லாம் கொட்டுற மாதிரி கடிச்சிருச்சான். அதை பார்த்த அந்த யார் வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தாரோ அதை பார்த்த அந்த வீட்டு ஓனருக்கு ரொம்ப வருத்தமாயி ரொம்ப கோவம் வந்து, அந்த பூனைய நான் கொல்லாம விட மாட்டேன், அந்த பூனையை கொன்றே கொள்ளுவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தார். இப்போ நம்ம சர்ச்சில் இருக்கிற தாமஸ் பிரதர் வந்து எங்கள் வீட்டில் பிளான்ஸ் எல்லாம் நடலான்னு நேற்று நட்டுட்டு போனார். இன்னைக்கு வந்து அது பார்த்தா அங்கிருந்து எலிங்கெல்லாம் நிறையா சாப்பிட்டு அதை நாசம் ஆக்கிடுது. அவர் கோவத்தோடு திரும்பி வீட்டுக்கு போயிட்டாரு. அதை பார்த்துட்டு அந்த மாதிரி இந்த ஓனருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்னடா இது, இப்படி பெரிய பிரசங்கி இவர் வந்திருக்கிறார், இவர் காலை கடிச்சிருச்சேன், இதை கொல்லணும்னு சொல்லி என்ன பண்ணாரோ தெரியல. அடுத்த நாள் அதை ஒரு வெதி ஆக்கி அது செத்துருச்சுன்னு சொல்லி அந்த பூனையுடைய பணத்தை தூக்கி பின்னாடி வீசினாராம். அவர் வீட்டு பின்னாடி வீசின பிறகு அடுத்த நாள் பார்த்தா ஆச்சரிய விதமா அந்த பூனை எழுந்திருச்சு திருப்பி அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. அது வந்துருச்சோன்னா அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆச்சான். அது ஸ்பர்ஜனுக்கு சொல்லும் போது ஸ்பர்ஜன் அதை பத்தி சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பாவ குணத்தை நான் கொன்று குவித்தேன், இன்னுமே இந்த குணைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு நான் கொண்டுட்டேன்னு முடிவெடுத்து ஆஹா இன்னுமே அந்த பூனை செத்து போச்சு, என் வாழ்க்கையில அந்த அசிங்கமான பாவ குணம் இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு நிம்மதியா கனவு கண்டேன். ஆனா எனக்கு பலவீனமான நேரங்களில் அந்த பூனை, அந்த காட்டு பூனை திடீர்னு எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல, திடீர்னு எழுந்திருச்சு என் வாழ்க்கையில வரும். அந்த பாவமான குணம் திருப்பி முழு உயிரோடு வந்து எனக்கு முன்னாடி நிற்கும் அப்படின்னு அதை பத்தி அவர் சொல்றார். அந்த உதாரணத்தை பயன்படுத்தி அதே மாதிரி இன்னைக்கு 1 சாமுவேல் 25 நம்ம என்ன பாக்குறோம்னா, கடந்த அதிகாரத்துல 24 அதிகாரத்துல சவுல், தாவீதை விரட்டிக்கிட்டு இருக்கிற சவுல், தாவீதை கொலை பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற சவுல் விரட்டதில்ல, ஒரு குகைக்குள்ள பார்த்து அதை ரெஸ்ட் ரூமா யூஸ் பண்ணலான்னு உள்ள போனார். ஆனா உள்ள போகும்போது தாவீதுக்கு ஒரு நல்ல சான்ஸ், அவருக்குள்ள இருந்த ஒரு தீமை குணம், பழி, எல்லா மனுஷருக்குள்ள இருக்கக்கூடிய குணம், பழி வாங்கணும், சொந்த கையால் பழி வாங்கணும், என்ன இவ்வளவு விரட்டுறானே இவனை பழி வாங்கணும்ன்ற ஒரு தீமையான ஒரு ஆர்வம், ஒரு குணம். தன்னோடு இருந்த மக்கள் எல்லாருமே சொன்னாங்க இப்பதான் சான்ஸ் சவுல கொண்டுடலான்னு பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சார். ஆனா தாவீது என்ன பண்ணாரு, அந்த குணத்தை கொன்னார், அதுக்கு இடம் கொடுக்கல. தான் கொன்னு அதுக்கு இடம் கொடுக்காம தாவீது என்ன நினைச்சார்னா, அந்த பூனை செத்து போச்சு, பழி வாங்குற குணம் எனக்கு கொண்டி வராதுங்க யாருக்கு வந்தாலும் அப்படின்னு நினைச்சு அந்த குகைக்குள்ள வெற்றியாக வெளியே வந்த தாவீது இந்த அடுத்த அதிகாரத்துல என்ன பாக்குறாருன்னா, அந்த சாதாத பூனை மீண்டுமாக எந்திரிச்சு வருத பாக்குறோம். அந்த பழிவாங்கிற குணம் இந்த அதிகாரத்துல ரெண்டு காரியங்களும் பாக்குறோம். ஒன்னு தாவீதுக்கு வந்த ஒரு சோதனை, இன்னொன்னு ஒரு அருமையான ஒரு பெண்ணை நம்ம சந்திக்கிறோம், அபிகேல் என்ற ஒரு பெண்ணை. அந்த அம்மாவுடைய ஞானத்தை பாக்குறோம். ஒரு வேதத்துல ஒரு சிறந்த பெண்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டோம்னா அதுல அபிகேல வைக்காம இருக்க முடியாது, அவ்வளவு சிறந்த ஒரு குணஸ்திரீ. அந்த பெண்ணை பத்தியும் இந்த அதிகாரத்தை பத்தி படிச்சுக்க போறோம். அந்த பெண்ணில் இருக்கிற பல பாடங்கள் படிச்சுக்க போறோம். அது இன்னைக்கு செய்ய முடியாது, அடுத்த வாரம் வந்து அபிகேல பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு 3 தலைப்புல 1-23 வரைக்கும் பார்க்க போறோம். முதலாவது என்ன பார்க்கிறோம், இந்த அதிகாரம் திறக்கும் போதே ஒரு சாவோடு ஆரம்பிக்குது இல்லைங்களா, ஒரு சாவோடு ஆரம்பிக்குது, ஒரு ஒரு ஆவிக்குரிய தலைவனுடைய மரணம் அதுதான் ஆரம்பிக்குது. ஒரு ஆவிக்குரிய தலைவருடைய மரணம், 3 தலைப்புல பார்ப்போம். முதலாவது ஒரு ஆவிக்குரிய தலைவருடைய மரணம். அந்த முதலாவது வசனம், சாமுவேல் இறந்தார் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. எல்லாம் முழு இஸ்ரவேலே ஒன்று கூடி அவருக்காக துக்கப்பட்டு அவர் ரமால இருக்கிற தன்னுடைய வீட்டுல அவர் அடக்கம் பண்ணாங்க அப்படின்னு போட்டிருக்கு. சாமியலுடைய மரணம், த எண்ட் ஆஃப் எரா அப்படின்வாங்க இல்லைங்களா, பெரிய ஒரு லெஜண்ட் அப்படின்லாம். அந்த மாதிரி எண்ட் ஆஃப் எரா, எவ்வளோ பெரிய மனிதன், எவ்வளோ திறமை உள்ள மனிதன், எவ்வளோ பக்தியான மனிதன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? சாமியல் ஆனா எவ்வளோ பிரயோஜனமா இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டா நல்லா நடத்தியிருக்கலாம், ஆனா அவரை வந்து அவருடைய கடைசி காலங்களில் அவர் ஒரு ரிட்டையர் ஆகுற மாதிரி, தலைமறைவு ஆகுற மாதிரி பப்ளிக்ல இல்லாதபடிக்கு அவர் வந்து பின்னாடி போயிட்டார். இத்தனை அதிகாரங்கள், 8, 9, 12 அதிகாரத்திலேருந்து அவர் இல்லை, தாவீது தான் சீன்ல வர்றார். ஏன், இஸ்ரவேல் ஜனங்க தங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு ஒரு அடம் பிடிச்சி கேட்டதுனால், அவங்க சாமியல ரிஜெக்ட் பண்ணதுனால், ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு சிச்சையாக சாமியல அவர் பின்ன எடுத்து சவுலருடைய ஆட்சிக்கு இல்லை இஸ்ரவேல் ஜனங்களை போட்டார். ஆனால் தங்கம் எங்க இருந்தாலும் மினுக்கோன்ற மாதிரி சாமியல் எங்க இருந்தாலும் தங்கம் தான். அவர் பப்ளிக்ல இருந்தாலும் சரி, பின்னாடி இருந்தாலும் சரி, என்ன பார்க்குறோம், சாமியல் வந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்க சாமியலை நிராகரித்தது, அவருடைய தலைமைத்துவத்தை நிராகரித்தது வந்து சாமியலுக்கு ஒரு நல்ல ஓய்வு கொடுக்கறதுக்கு பயன்படுத்தினார். வயசாகி இருக்கும்போது அவர் வருஷம்லாம் எத்தனை வருஷம் பிஸி, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, சிறு வயதுலேருந்தே அவங்க அம்மா எடுத்துகிட்டு வந்து ஆலயத்தில் விட்டதுலேருந்தே ஆண்டவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அந்த அரசியல் இதாக அந்த நாட்டையே நடத்துகிற ஒரு ஜட்ஜாக, ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆனால் இப்போ அவருக்கு ஒரு ஓய்வு கிடைச்சது, சவுல் வந்த பிறகு ஒரு ஓய்வு கிடைச்சு அவர் வந்து அந்த அவரு நடத்தின நாட்கள் எல்லாம் இஸ்ரவேல் முழுவதுமாக ரமா ஒரு சர்க்கியூட் அடிச்சு முழு இஸ்ரவேலை போய் ஜட்ஜ் பண்ணிட்டு வருவார்னு போட்டிருக்கு. எவ்வளோ பிஸியான வாழ்க்கை, அவ்வளோ பிஸியான வாழ்க்கையில் அவருக்கு ஆண்டவர் இப்போ ஒரு ஓய்வு கொடுத்தார். ஓய்வு கொடுக்குற நேரங்களில் வயதான காலத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவர் படித்து ஆண்டவர் பக்தியான காரியங்களை படித்து ஜபம் பண்ணி ஆண்டவரோடு நெருங்கி இருந்து அதனோட விளைவாக அவர் என்ன பண்ணியிருக்கார், ஒரு ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்ங்கிற காலேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணார். பாருங்களேன், ஒரு காலேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணி ஒரு அற்புதமான ஒரு ஊழியம், ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி கொடுக்கக்கூடிய, ஆண்டவருடைய வேதத்தை விளக்கி கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி அவர் ஆரம்பித்தார். இந்த கல்லூரி தான் இன்னும் வரப்போகிற காலங்களில் எவ்வளோ பிரயோஜனமாக இருக்க போகுது. இதைத்தான் எலியா ஃபாலோ பண்ணுவார், எலிஷா ஃபாலோ பண்ணுவார். இஸ்ரவேல் வறண்டு போய் அழிகிற நாட்கள்லாம் இந்த காலேஜுடைய பாதிப்பு ரொம்ப இருக்கும். அது சாமியல் ஆரம்பித்து வச்சது பாருங்களேன், அது அவ்வளோ ஸ்பிரிச்சுவல் பாதிப்பு இருக்கும். இதுதான் ரொம்ப சாமியலுடைய இதில் பார்க்குறோம். அவர் இப்போ இறக்குறார், அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரன் அவர் இப்போ இறக்குறார். என்ன போட்டிருக்க அந்த 1வது வசனத்தில், முழு இஸ்ரவேலும் கூடி துக்கித்து கொண்டிருந்தார்கள், ரொம்ப ரொம்ப துக்கப்பட வேண்டியது. ஏன், பெரிய சவுல் ஒருவேளை இறந்துருந்தார்னா இந்த துக்கம் இருந்திருக்க வேண்டியதில்லை. ஆனால் சாமியல் இறந்தா என்ன லாஸ், எவ்வளோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் மாதிரி, அவங்களுக்கெல்லாம் அந்த ஜெனரேஷனுக்கு ஒரு மகாத்மா காந்தி மாதிரி, மகாத்மா காந்தி தேசத்தை எப்படி இது பண்ணார் அந்த மாதிரி ஒரு பெரிய, அவர் தனிப்பட்ட விதத்தில் தகுதியானவர் மாத்திரம் இல்லை, அவர் தேசத்துக்கு செஞ்ச தொண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். எப்படி இருந்துச்சு இஸ்ரவேல் ஜட்ஜஸ்ல வந்து நியாயாதிபதிகளில் கீழே 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 போய் சோதோம் குமாரா மாதிரி இஸ்ரவேல் ஆகி போயிடுச்சு. இன்னும் மோசமாக ஆகிப்போய் எலியா காலத்துலலாம் ஆலயத்திலேயே கேடும் மோசமும் வேசித்தனும் ஆண்டவர் அழிக்க வேண்டிய நேரத்தில் இப்படி ஒரு தலைவனை ஆண்டவர் எழுப்பி சாமியல் வந்துதான் பிலிஸ்தியரில் முடியடித்து இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார்னு எபினேசர்னு ஒரு கல்லை வைத்து அவர் ஒரு ஜட்ஜ் ஆய்ந்து இஸ்ரவேல புதுப்பித்ததே இந்த மனுஷன்தான் இல்லைங்களா. அழிந்து போக வேண்டிய ஒரு தேசத்தை முன்னேற்றினதே இந்த மனுஷன்தான். அந்த நேரத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு வந்து பல நூறு வருஷங்கள், பல வருஷங்கள் சாமியல் அதை காத்து இஸ்ரவேல ஜட்ஜாக இருந்த ஆண்டார் சவுல் வர வரைக்கும் அவருக்கு அந்த ரெஸ்பெக்டும் அந்த கனமும் துக்கமும் அவசியம். ஏன்னா ஒரு ஆவிக்குரிய தலைவர் இறந்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, ஒரு குற்றம் சாட்டப்பட முடியாத ஒரு தலைவர். பாருங்களேன், ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் குற்றம் சாட்டப்படு, அவருடைய ஃபேர்வெல் ஸ்பீச் 1:12 அவர் கடைசியாக சவுல ராஜாவா நியமித்துட்டு அவர் பின்வாங்கி போறார். அப்போ அவர் சொல்றார் ஒரு காரியத்தை, அருமையா சொல்றாரு, எனக்கு விரோதமாக கர்த்தருக்கு முன்பதாக நான் நிற்கிறேன், உங்கள்கிட்ட யார்கிட்டயாவது ஒரு மாடையாவது ஒரு கழுதையாவது ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது ஃப்ராட் பண்ணியிருக்கனா எனக்கு சொல்லுங்க. உங்களை யாரையாவது துக்கப்படுத்தி உங்ககிட்ட யார்கிட்டயாவது லஞ்சம் வாங்கி நான் உங்ககிட்ட ஏதாவது வாங்கி கொடுக்காம இருந்தேனா எனக்கு சொல்லுங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க, அப்பா நீங்க எங்க ஒருத்தர்கிட்டயும் ஒரு துரோகத்தை பண்ணல. என்ன ஒரு மனிதர், குற்றம் சாட்ட முடியாத தலைவன். பாருங்களேன், ஒரு கழுதையும் ஒரு மாடும் சுயநலமே இல்லாம சுய தியாகத்தோடு எங்களுக்கு ஆண்டவருடைய வழியில எங்களை நடத்துனீங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான தலைவர் அவரு இறந்திருக்கிறார். இஸ் தட் அந்த மாதிரி கிடைப்பாங்களா? அந்த மாதிரி இல்லைன்னு தான் ஆண்டவர் வருப்போ மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். சாமியல் இறந்தார். அந்த காலேஜ் பிரசிடென்டாக அந்த காலேஜ நடத்துறவராக இருந்து இப்ப அவரும் அந்த காலேஜ்ல இல்லை. அது மாத்திரம் இல்ல, அவர் இஸ்ரவேலுக்காக ரொம்ப ஒரு பரிந்து பேசுற மனிதர், அவங்களுக்காக ரொம்ப ஜெபம் பண்ற மனிதர் அவர் இப்போ இல்லை இஸ்ரவேலுடைய. அது மாத்திரம் இல்ல, இந்த சூழ்நிலையில் அவர் இறப்பது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப துக்கம் கொடுக்க வேண்டியது. ஏன் இந்த சூழ்நிலை அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கு, யார் ஆள்றது? சவுலுடைய அட்டூழியம் தாங்க முடியலையே. தாவீதவேளை விரட்டிட்டு நாடே சுக்குநூறா இருக்கும் போது இந்த நேரத்துல போய் தலைவனா இருந்த சாமியல் போயிட்டாரே அப்படின்னு அவங்களுக்கு மிகுந்த துக்கம். அது மாத்திரம் இல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் இப்படித்தான் நடக்கும்னு சாமியல் சொன்னார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், மற்ற தேசர்கள் போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். அவசரமா வந்தாங்க ஒரு கூட்டம். ஏன்? அவங்க சொன்னது ரொம்ப நியாயமான காரணம். உங்களுக்கும் வயசாயிடுச்சு, உங்க பிள்ளைகளும் உங்க வழியில நடக்கல, இன்னமே நீங்க போயிட்டீங்கன்னா எங்களை ஆள்றவங்க யாரு, எங்க கதி என்ன, எங்களை பாத்துக்கிறவங்க யாரு, எங்களுடைய எதிர்காலம் என்ன, நியாயமா தெரிஞ்சிச்சு. அதுக்காக எங்களுக்கு என்ன வேணும், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் மற்ற தேசர்கள் மாதிரி. சாமியல் சொன்னார், தேவனுக்காக காத்திருங்க, அவர் ஒரு ராஜாவை கொடுப்பார், தேவனுக்காக காத்திருங்க. நோனோனோ அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்க வரல, நீங்க சரியா தப்பான்னு கேட்க வரல. அவங்க என்ன முடிவு பண்ணிட்டு வந்திருக்கிறான், வந்து எங்களுக்கு ஒரு ராஜா ஏற்படுத்தி கொடு அப்படின்னு அவர் சொன்னாரு. ராஜாவானா இப்படி நடக்கும், அவன் அநியாயம் செய்வான், கொடுமை செய்வான்னு கிளியரா சொன்னார். ஆனா இல்ல, அந்த தலைவர் பேச்ச கேட்காம என்ன பண்ணாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு அதை வாங்கிட்டாங்க. இப்போ வந்து அழுகுறாங்க, ஐயா நீங்க அன்னைக்கே சொன்னீங்களே இந்த சவுலுடைய ஆட்சியில் இப்படி எல்லாம் நடக்கும்னு, இப்படி ஒரு நிலைமை. ஆகவே ஒரு பெரிய லாஸ், பெரிய லாஸ். கசப்போடு வேதனையோடு அதெல்லாம் நினைச்சு பார்த்து எங்களுடைய முட்டாள்தனத்தினால உங்க பேச்ச கேட்காதனால தானே இப்படி ஒரு சவுல் ராஜாவை ஏற்படுத்திக்கிட்டு இவ்வளோ கஷ்டத்துல நாங்க வந்துட்டோம்னு வந்து உட்காந்து துக்கத்தோடு அழுகுறா. அது மாத்திரம் எவ்வளவு பெரிய லாஸ். அவர் அடக்கம் பண்ணாங்கன்னு போட்டிருக்கு. எங்க அடக்கம் பண்ணாங்க? ஏன் அவருக்கு அந்த அவர் நடத்துற ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் நாயோத்துன்ற ஒரு இடம் இருக்குது, அந்த நாயோத்துல ஒரு பெரிய கல்லறை கட்டி அவருக்கு அடக்கம் பண்ணியிருக்கலாம்ல. இப்பெல்லாம் தமிழ்நாட்டில் யாராவது அரசியல் பெரிய தலைவர் செத்துட்டாங்கன்னா எங்க அடக்கம் பண்ணுவாங்க? மெரினா பீச், அதுக்கு சண்டை இருக்கும், அவங்க வரணும், இந்த எம்ஜிஆர் அங்கத்தான், ஜெயலலிதா அங்கத்தான், நடுத்த அவங்க தான், அந்த மாதிரி பெரிய இது. அதுதான் பப்ளிக் இடத்த போய் இது பண்றது. இந்த மனுஷன் சாகும் போதும் எங்க அடக்கம் பண்ணாங்களா? சாகிறதுக்கு முன்னாடியே தான் எங்க அடக்கம் பண்ணணும்னு சாகும் போதும் உங்க இடத்த ஒருத்தனுடைய இடத்த நான் எடுக்க மாட்டேன், ஒரு பப்ளிக்குடைய தொண்டும் எனக்கு தேவையில்லைன்னு அவருடைய வீட்டில் அவருடைய கார்டன்லயே அடக்கம் பண்ணாங்க. என்ன ஒரு லைஃப், என்ன ஒரு லைஃப், என்ன ஒரு வாழ்க்கை. வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் ஊழியம் செய்யும் போது ஒருத்தர்கிட்டயும் ஒரு ரூபாய் வாழ்ந்ததில்லை. சாத்து செத்த பிறகும் ஒருத்தருக்குடைய உதவியும் இல்லாம ஒரு கிராண்ட் லைஃப். எங்க இருக்கிறாங்க இப்பெல்லாம் இந்த மாதிரி பாருங்க, எங்க இருக்கிறாங்க எவ்வளோ கொஞ்சம் மனிதர்கள். நம்மளும் எனக்கும் அதை படிச்சு பார்க்கும்போது இந்த கதையில போயிட்டு இருக்கும்போது சாமியல் போயிட்டாரேன்னு நானும் துக்கப்படணும்னு தோணும். ஐயோ இப்படிப்பட்ட மனுஷர் கிடைக்க மாட்டாரே போயிட்டாரேன்னு வருகிற மனிதர்கள் எல்லாம் கிடைக்குமான்னு காத்திருக்கிறவங்க. இவங்களை பார்த்தா மெச்சித்து இவங்க வாழ்க்கையை பார்த்து நம்ம ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும். ஆனா வாழ்ந்தா இப்படி வாழணும் தான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. இன்னொருத்தர் இருப்பார் இதுக்கு மேலே, அப்புறம் சாக போற இந்த அதிகாரம் ஒரு இன்னொரு சாவோடு முடியும். அவன் செத்த ஒன்று பண்டிகை கொண்டாடுவாங்க எல்லா செத்தானே அப்படின்னு நாபால் என்றவன். அப்படி வாழக்கூடாது, சாமியல் மாதிரி வாழணும். வாழ்தான் என்ன ஒரு வாழ்க்கை, எத்தனையோ பேர் எல்லாம் சீப் வாழ்க்கை. ஆண்டவர் ஊழியம் செய்யறோன்னு சொல்லி காசை கொடுங்க காசை கொடுங்கன்னு கணக்கே இல்லை. எங்கங்க காசை கொடுத்தோம் என்னங்க ஆச்சுன்னா அதெல்லாம் காந்தி கணக்கு. காந்தி கணக்கு, காந்தி கணக்குன்னா தெரியுமா? ஒரு ஊழிய ஒரு காரியம் ஆண்டவர் நம்புறோம்னா மற்றவங்க ஒரு ரூபாவை நம்ம தொடக்கூடாது, ஆண்டவருடைய ஒரு காசை நம்ம தொடக்கூடாது இல்லைங்களா. அது சபையா முடிவு பண்ணி ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுத்தா அது சம்பளமா வாங்கினா அதை வாங்கிக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனா திருட்டுத்தனமா காந்தி கணக்குல ஒரு ஒரு காசை நம்ம கொடுக்கறாங்க, இவ்வளவு தான் நமக்கு செலவாச்சுன்னா அது திருப்பி எடுத்துட்டு வந்து கொடுக்குறது நம்ம அப்பா அம்மாவே சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்களா. அந்த எண்ணமே இல்லை. ஒரு ரூபா வாங்காம ஊழியம் செஞ்ச ஒரு மனுஷனை பார்த்து நம்ம படிக்கணுங்க. மற்றவங்க இதோ இல்ல ஆண்டவருடைய காசை ஒரு ரூபா நம்ம தொடக்கூடாது. ஒரு கிராண்ட் லைஃப். நான் சாகும் போதும் என்னுடைய அடக்கம் பப்ளிக் மெரினா பீச் இடம்லாம் எனக்கு வாணா, என் தொழில் தோட்டத்திலேயே அங்கே ஒரு கல்ற அதுக்கு ரெடி பண்ணிட்டு தான் சாங்க. ஒருத்தனுடைய ஒரு ரூபா வாரம் எத்தனை பேருங்க அப்படி உறுதி எடுக்க முடியும் நான் அப்படி வாழ போறேன்னு. அதாங்க ஒரு கிராண்ட் லைஃப், ஒரு காந்தி கணக்கு லைஃப், சீப்பான லைஃப். எத்தனையோ போதகருங்க, எத்தனையோ கிறிஸ்டியன்ஸ் தான் எங்க கிடைக்குமான்னு காத்திருக்கிறோம். சீப், ஓகே. ஒரு ஆவிக்கூறிய தலைவனுடைய மரணத்தை பார்க்கிறோம். ரெண்டாவதாக இந்த அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம்? ஒரு வெற்றிகரமான பலவீனம், ஒரு வெற்றிகரமான பலவீனம். என்னங்க வார்த்தை இது? வெற்றிகரமானதா பலவீனமா? இதுன்னா வெற்றிகரமான பலவீனம். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தாவீது ஒரு பெரிய வெற்றியை நிகழ்த்தினான் இந்த அதிகாரத்துல. தேவனுடைய கிருபையினால ஆண்டவருடைய ஆவியினால் ஏவப்பட்டு தன்னை அநியாயமா விரட்டி வருகிற சவுல், ஒரு பல்லு பூச்சி மாதிரி, ஒரு செத்த நாய் மாதிரி தன்னை விரட்டி வருகிற சவுல, பொறாமை பிடிச்சி அநியாயமா தன்னை கொலை செய்யணும்னு விரட்டி வருகிற சவுலு நல்லா மாட்டினாரு. அவரு பழி வாங்கி இருக்கலாம், அழிச்சிருக்கலாம், தன்னோட இருந்த தன்னுடைய பழி வாங்குற குணத்தை கட்டுப்படுத்துறது மாத்திரம் இல்ல, தன்னோட இருந்த 600 மக்களையும் கட்டுப்படுத்தி சவுலுக்கு ஒரு தீங்கும் நடக்காம, அது மாத்திரம் இல்ல கொலகார பழி வாங்குதலும் செய்யாம ஒரு அழகான மெதுவான மனசாட்சியின் குணத்தை வெளிப்படுத்தினார். ஒன்னும் இல்ல, கொல்லே போட்டிருக்கலாம்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அவர் டிரெஸ்ஸ ஒண்டி கொஞ்சோண்டு அந்த முனையை கட் பண்ணிட்டு வந்து வேதனைப்படுறாரு. ஐயோ, பெரிய ராஜாவுடைய டிரெஸ்ஸ போய் நான் கட் பண்ணிட்டேனே, அவர் அவமானப்படுத்துற மாதிரி பண்ணிட்டேனே அப்படின்னு அவருடைய மனசாட்சி பாக்குறோம். ஒரு 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 தேவ தூதன் மாதிரி வெளியே வந்தார் இல்லைங்களா. ஒரு அக்கினி தழல்னால சவுல பழி வாங்குறதுல இல்ல, அக்கினி தழல்னால சவுளுடைய மனசையே கரங்கி வச்சுட்டேன். சவுளே, உன்னை நான் கொன்னிருக்க முடியும், நீ எனக்கு தீமை செய்யற, ஆனா நான் உன்னை கொண்டிருக்க முடியற நேரத்துல உன்னை கொல்லாம உயிரோடு விட்டேன், ஏன்னா ஆண்டவர் உன்னை பாத்துக்குவாருன்னு சொல்லி அந்த இடத்த காட்ட போது சவுளுடைய மனசெல்லாம் கரங்கி போச்சு. அழுத அழுத இல்லைங்களா, அதுதான் பாக்குறோம். ஆனா அந்த அழுகைய தாவீது நம்பல. ஒரு முதல கண்ணீர்னுவோம், ஏன் அது சொல்றாங்க தெரியுங்களா? முதல கண்ணீர், க்ரோக்கடைஸ் டியர். ஏன் சொல்றாங்க தெரியுமா? முதல கண்ணீர்னு, முதல்ல அழுகுற மாதிரி இருக்குமா, அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா எதோ பாறைக்கல்ல உட்காந்துட்டு அப்படியே கண்ணுல தண்ணி விடுற மாதிரி இருக்குமா, அது அப்படியே பாவமா இருக்கிற மாதிரி பார்க்க மாதிரி. ஏன் தெரியுமா அப்படி இருக்கான்? தன்னுடைய இறைய, ஐயோ பாவம்னு இறைய ஏதோ செத்துட்டுக்கிற மாதிரி, துக்கமா இருக்கிற மாதிரி இறை கிட்ட வந்துச்சுன்னா கபக்குன்னு அதை பிடிச்சுக்கிறதுக்கு. அதுக்கு அதுதான், அதுக்கு பேர் என்ன? முதல கண்ணீர். அது வந்து இந்த டிராமா, தன்னுடைய இறைய பிடிக்கிறதுக்கு முதல கண்ணீர். சவுளுடைய கண்ணீரும் தாவீதுக்கு தெரிஞ்சிச்சு, இது முதல கண்ணீரா இருக்கலாம், ஏன்னா இந்த மனுஷனை நம்ப முடியாது. அதனால கூட போய் சேர்ந்துக்கல பாருங்களேன். அவர் திருப்பி போறாரு, அவருடைய கொகைக்குள்ளேயே அங்கே ஒளிஞ்சுக்க போறாரு, சவுல் அவருடைய ஊருக்கு போனார். ஆகவே அதோடு முடிஞ்சிச்சு. ஆனா இப்ப என்ன பாக்குறோம்? தாவீது அங்கிருந்து கிளம்பி சவுல் சாமியல் இறந்தாருன்றது அறிந்து அந்த முதலாவது வசனத்திலே வருது, அங்கிருந்து பாரான் என்ற வனாந்திரத்துக்கு போனார். ஒருவேளை இந்த தலைவனுடைய மரணத்தை, ஆவிக்குரிய தலைவனுடைய மரணத்தை பத்தி கேள்விப்பட்டு சாமியல் தான் இவர் அபிஷேகம் பண்ணி தேவன் உன்ன ராஜாவாக்குனாருன்னாரு, ஆனா இப்போ அவர் போயிட்டாரே அப்படின்னு எனக்கு இன்னும் ஆபத்து தான் அப்படின்னு சொல்லி அவுட்ஸ்கர்ட்ஸ், இஸ்ரவேலுடைய அவுட்ஸ்கர்ட்ஸ் தான் பாரான் பார்டர். அந்த இடத்துல எவ்வளவு தூரம் இருக்க முடியுமோ, மறைஞ்சிருக்க முடியுமோ போயிட்டார். பயத்துலதான் போனார். அது போகும்போது என்ன பாக்குறோம்? ஒரு தாவீதுக்கு ஒரு ஒரு சின்ன இன்டர்வல். இப்ப சவுல் இன்னும் உடனே துரத்திட்டு வரல, ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் மாதிரி. ஆனா அவருக்கு இன்னொரு விதமான சோதனை வருது. நமக்கு சில நேரங்கள்ல வெளியில இருந்து சோதனை வரலனாலும் நமக்கு உள்ளுக்குள்ள இருந்தே சோதனை வரும். ஏன்? நம்ம விசுவாசிகளா வாழும் போது நமக்கு வெளியில மாத்திரம் சத்ரு இல்லை, நமக்கு உள்ளுக்குள்ளேயும் சத்ரு, உலகம் மாமிசம் ரெண்டும் இருக்குது இல்லைங்களா. வெளியில இப்ப தாவீதுக்கு வெளியில சவுல் அட்டாக் பண்ணலனாலும் உள்ளுக்குள்ள இருந்து தன்னுடைய சத்ருவை பாக்குற, அதைத்தான் இந்த இதுல பாக்குறோம் பாருங்களேன். ஒரு பெரிய ஒரு டெஸ்ட் வருது, ஒரு பெரிய வெற்றியை இப்பதான் நிகழ்த்தி முடிச்சார், இப்பதான் பழி வாங்க முடியா பழி வாங்காம ஒரு பெரிய வெற்றியை நிகழ்த்தி முடிச்சார். சில நேரங்களில் நம்ம ஒரு பெரிய வெற்றி ஆவிக்குரிய வாழ்க்கையில காணும் போதுதான் அடுத்ததாக பெரிய சோதனை நமக்கு வரும், பெரிய சோதனை. அந்த நேரத்தில் தான் கான்பிடென்டா இருப்போம் பாருங்களேன். அந்த சோதனை யார் மூலமா வருது? நாபால் என்ற ஒரு மனுஷன் மூலமா இருக்கு. நாபால் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் நாபால், நாபால்னா ஒரு முட்டாள்னு அர்த்தம், அந்த பேருக்கே அர்த்தம். உங்களுக்கு யாராவது புள்ள பிறந்துச்சுன்னா நாபால்னு வச்சிடாதீங்க, யாருமே அப்படி வைக்க மாட்டாங்க இல்லைங்களா. நாபால்னா என்ன? முட்டாள். அவங்க அப்பா அம்மா என்ன நினைச்சு வச்சாங்கன்னு தெரியல, யாராவது வைப்பாங்க வச்சிருக்கிறாங்க பாருங்களேன். அந்த பேருக்கு ஏற்றபடி அந்த புள்ள, அந்த பேரை காப்பாத்துச்சு அந்த புள்ள. உண்மையாவே அவர் முட்டாள் தான் பாருங்களேன், பேரே முட்டாள் தான். ஆனா அவர் வந்து அவருடைய பாரம்பரிய குடும்பம்லாம் பெரிய குடும்பம், யாரு? கேலபைட், காலேப் வம்சத்துல குடும்பத்திலிருந்து வந்தவர். காலேப் உங்களுக்கு தெரியும், யோசுவாவோடு இருந்தவர். அவருக்கு யூதால ஹெப்ரான் என்ற ஒரு இடம் கிடைக்குச்சு, அந்த ஹெப்ரான்ல தான் கார்மேலு மாகோன் இருந்துச்சு. அவர்கிட்ட இருந்து வம்ச அவருடைய சந்ததியா வந்து அவருடைய லேண்டை இவர் சுதந்திரிச்சிருக்காரு பாருங்களேன். அவருடைய கேபிள் கொடுத்தது லேண்ட் இவர் சுதந்திரிச்சிருக்காரு, இந்த லேண்ட் கார்மேல் என்ற லேண்ட், அந்த லேண்டை சுதந்திரிச்சாரு. ஆனா அவருடைய குணங்களை காபேல் எவ்வளவு பேர் விசுவாசி இல்லைங்களா, அந்த குணங்களை அவர் சுதந்திரிக்கல. அவர் அவரை பத்தி என்ன போட்டிருக்குன்னா ஒரு 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 அடம் பிடிச்சவர், ஒரு ஷார்ட் டெம்பர்ட். ஷார்ட் டெம்பர்ட்னா என்ன வார்த்தை போட்டிருக்கு? முரடனும் ஷார்ட் டெம்பர், ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர். சிடு சிடு சிடுன்னு மூஞ்சி, மூஞ்சே நல்லா இருக்காதுன்னு வாங்க சில பேர் எப்ப பாரு அப்படி சிடு சிடுப்புன்னு இருப்பாங்க புரியுதுங்களா. ஷார்ட் டெம்பர்ட் மேன், ஒரு மூட, ஒரு இரிட்டேட்டிங், ஒரு எப்பப்பாரு சண்டை, பேசுறதெல்லாம் நாய் குலைக்கிற மாதிரி இருக்கும்னு வாங்க சில பேர் பேசும் போதெல்லாம் நாய் அந்த மாதிரி தான் நாய் குலைக்கிற மாதிரி. அவர் பாருங்க அவங்களுக்கு வேலைக்காரனே சொல்றாரு, இவர்கிட்ட ஒருத்தரும் ஒரு நல்ல காரியத்தை பேச முடியாது. யோசிச்சு பாருங்களேன், அப்படி ஒரு மனுஷன் இருந்தா ஒரு நல்ல காரியத்தை அவங்ககிட்ட பேச முடியாது, ஏன் சவுண்ட் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர், யோசிச்சு பாருங்களேன், அதான் நாபால். ஆனா என்ன பாக்குறோம், ரொம்ப ஐஸ்வர்யமா பெரிய பணக்கார், அவருடைய பணக்கார சொத்தை பத்தி இங்க பேசப்படுறத பாக்குறோம் பாருங்களேன். ரொம்ப அந்த யோகுவை பத்தி பேசுற மாதிரி, யோகுக்கு 7000 ஆடுகள் இருந்துச்சுன்ற மாதிரி இந்த மனுஷனுக்கு 3000 ஆடுகள், 1000 கடாக்கள். ரொம்ப பெரிய நேரத்தில் ஆண்டவர் பராமரிப்பு அதிசயமாக, கொஞ்சம் கூட புத்தி இல்லாத இந்த முரடர்களுக்கு தான் ரொம்ப சொத்து இருக்கும் அந்த மாதிரி அவர் கொடுத்து வச்சிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு சொத்து மாத்திரம் இல்ல, வாழ்க்கையில இன்னும் அருமையான ஒரு பெரிய சொத்து என்ன? மனைவி. அவர் ஒரு மனைவி, அந்த மனைவி அபிகேல்னு பேர். அந்த மகா புத்திசாலி, மகா ஞானம் உள்ளவர் பாருங்களேன். அந்த வசனமே சொல்லு, மகா புத்திசாலி. கொஞ்சம் நான் சொல்லு, மகா புத்திசாலி, சௌந்தரியம் அழகானவர். அபிகேல்ன்றதுக்கு வார்த்தைக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா தகப்பன், தகப்பனுடைய சந்தோஷம், தகப்பனுக்கு சந்தோஷம் கொடுக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் பாருங்களேன். தி ஜாய் ஆஃப் ஹர் ஃபாதர், அவங்க அப்பாவுக்கு சந்தோஷம் கொடுத்தவர் அதான் அபிகேல். உங்க பிள்ளைக்கு யாராவது பேர் வச்சீங்கன்னா அபிகேல் வைக்கலாம், ஞாபகம் வச்சுக்கிறத நாமான்னு ஒண்டி வச்சிடாதீங்க. தகப்பனுக்கு சந்தோஷம் கொடுத்தவர் இவ, அவங்க அப்பாவுக்கு சந்தோஷம் கொடுத்துருக்கலாம், ஆனா அவங்க அப்பா அவளுக்கு சந்தோஷம் கொடுக்கல பாருங்களேன். ஏன் இப்படி ஒரு மனுஷனுக்கு கட்டி கொடுத்துட்டார் பாருங்க, ஒரு முட்டாள் போய் கட்டி கொடுத்தார். ஏன் இப்படி ஒரு ஹஸ்பண்டுக்கு கட்டி கொடுத்துட்டாரு? ஏன் இப்படி எல்லாம் கட்டி கொடுக்குறாங்கன்னா என்ன காரணம்? சொத்து, பணக்கார். எத்தனை முட்டாள் அப்பாங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு என்ன பண்ணிடுறாங்க? பையனுடைய குணத்தை பார்க்கறதுல, அவனுடைய அறிவை பார்க்கறதுல, திறமை பார்க்கறதுல, சொத்து வசதி இருந்தா போதும் கொடுத்துறது இல்லைங்களா, சொத்தை பார்த்து கொடுத்துறது. அவன் ஒரு நாபாலா இருப்பான். எத்தனை அபிகேல் ஞானமுள்ள பொண்ணுங்க நாபால் கிட்ட மாட்டிக்கிட்டு இன்னைக்கும் கஷ்டப்படுறதுக்கு இந்த மாதிரி அப்பாங்க தான் காரணம். சொத்தை பார்த்து கொடுத்துருது, சொத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பாவம்,
அவள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இப்படி ஒரு புருஷனை கட்டிக்கிட்டனே அவன் மூடல். ஆனால் பணம் இருக்குது, பணம் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அவன் ரொம்ப குருக்கட், ரொம்ப ஆதாயத்துக்காக எதுவும் செய்வான், டிஸ்ஹானஸ்ட் மேன். அப்படித்தான் அவனை பத்தி விவரிக்கிறத பார்க்கிறோம். அடுத்ததாக என்ன பார்க்கிறோம், தாவீது அந்த இடத்துல தான் இருக்கிறார், நாபால் இருக்கிற கார்மேல் இடத்துல தான் இருக்கிறாரு. ஒரு நல்ல மூடு, ஒரு பண்டிகை நேரம். அந்த பண்டிகை நேரம் வந்து ஆடுகளை மயிர் கத்திரிக்கிற ஷியரிங்னு இங்கிலீஷ்ல வருது. அதாவது அந்த அந்த காலத்துல பலஸ்தீன் அந்த இடங்கள்ல எல்லாம் அது ஒரு கமாடிட்டி, அது ஒரு அறுப்பு மாதிரி. அவங்களுக்கு ஆடுகளுடைய முடி வந்து அந்த உள்ளு பெருசா கொழுத்து இருக்கும் போது அதை கட் பண்ணி ரொம்ப விலைக்கு விற்குவாங்க. விற்று அதை கட் பண்ணும் போது ஒரு அறுப்பு பண்டிகை கொண்டாடுற மாதிரி அது ஒரு பண்டிகை. ஆடுகள் மயிர் கத்திரிக்கிற ஷியரிங் ஃபெஸ்டிவலே இருக்கு. அது கண்டிக்கும் போது பாட்டு டான்ஸு பார்ட்டியோடு தான் அதெல்லாம் செய்வாங்க. ஏன்னா நல்லா அந்த ஆடுகளை மேய்க்க வச்சு அந்த ஆடுகள் செழிப்பாக கொழுத்து வளர்ந்து அந்த முடியெல்லாம் உள்ளெல்லாம் ரொம்ப வளர்ந்துருப்பதுனால ஒரு 3000 ஆடுனா யோசிச்சு பாருங்க. எல்லா ஆடுகளுடைய மயிர் இப்போ கத்திரிக்கணும், அதை கட் பண்ணணும் போது அதை அது ஒரு பண்டிகை. இப்படி ஒரு செழிப்பான ஒரு ஒரு அறுப்பு அவருக்கு கிடைச்சதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, எந்த ஓனாயை வந்து சாப்பிட்டு போகல, எந்த கொள்ளைக்காரங்களும் வந்து திருடிட்டு போகாததுக்கு காரணம், தாவீது அந்த இடங்கள்ல இருந்து தாவீதுடைய ஆட்கள் அந்த இடங்கள்ல இருக்கும்போது இந்த ஆடுகளையும் நாபாலுடைய வேலைக்காரங்களையும் காத்ததுனால அதை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறார். பாருங்களேன், இந்த நாபாலுடைய ஆடுகளை அவர் பார்த்துருக்கிறார். நமக்கு ஏற்கனவே தெரியும், கியாயிலான்ற ஊர்ல வந்து பிலிஸ்தியர்க அவங்க அறுப்பு அறுத்த உடனே வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. அவங்க இருந்து காப்பாத்துனது தாவீத். அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணியிருக்கார், தாவீத் இருப்பதுனால் அவர் ஒரு ஒரு தற்காப்பாக அவங்களுடைய நாபாலுடைய ஆடுகளுக்கெல்லாம் இருந்து வேலைக்காரர்களுக்கெல்லாம் இருந்து அதை காத்திருக்கிறார். பாருங்களேன், ரொம்ப ஒரு செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பாக. பாருங்களேன், அந்த வேலைக்காரங்களே சொல்றாங்க 15:16 அவங்க சொல்றத பாக்குறோம், தாவீதுடைய மக்கள் எங்களோடு ரொம்ப எங்களை துன்பப்படுத்தல, எங்ககிட்ட இருந்து ஒண்ணுமா எடுக்கல, நாங்க வயல்ல இருக்கும்போது இரவும் பகலும் எங்களுக்கு ஒரு கோட்டையாக தற்காப்பாக ஒரு சிவராக இருந்து எங்களை காத்தாங்கன்னு வேலைக்காரங்களே சொல்றாங்க. இதனால இது வந்து நாபாலுக்கு வந்து இவ்வளோ ஒரு அறுப்பு, இவ்வளோ ஒரு இது வந்திருக்காது, பம்பர் கிராப் பண்ணுவாங்க. இவ்வளோ அறுப்பு வந்ததுக்கு முக்கியமான காரணம் தாவீத். ஓநாய்கள் வந்து சாப்பிட்டு போயிருக்கலாம், இல்ல கொள்ளைக்காரங்க வந்து பிலிஸ்தியருங்க அமெரிக்கருங்க பல பேர் வந்து எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் எழுதாததுபடிக்கு ஒரு டிஃபென்ஸாக இருந்து தாவீது காத்திருக்கிறார். பாருங்களேன், அந்த நேரத்துல அப்படி காக்கும் போது அந்த கலாச்சாரத்துல அந்த ஊர்ல ஒரு பழக்கம் என்னன்னா, அந்த சுத்தமுத்தத்துல இருக்கிற ஒரு பலவான் ஒரு பெரிய ஆளுக்கு ஏதாவது ஒரு கிஃப்டாக கொடுப்பாங்க. நீ இருக்கிறதுனால தானே நாங்க இவ்வளவு பாதுகாப்பா இருக்கோம் இல்லைங்களா. இப்ப நம்ம டிஃபென்ஸ் எக்ஸ்பென்சஸ் நம்ம பட்ஜெட்ல ரொம்ப ஒதுக்குவாங்க. நம்ம மிலிட்ரி ராணுவத்துக்கு நம்ம பார்டர்ல எல்லாம் நின்று நம்மளை தற்காப்பாங்க. பாகிஸ்தான்காரங்க வந்து நம்மளெல்லாம் திருடிட்டு போயிடுவாங்க இல்லைங்களா, நம்மளை கொல்ல அடிக்காதபடி டிஃபென்ஸ். அந்த காலத்துல என்ன இருந்துச்சு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. யாராவது ஒரு பெரியவங்க இருந்தா ஒரு ஆளுங்களை வச்சிருந்து அவங்க எல்லாம் காப்பாங்க. அவங்களுக்கு நாட்டுல இருக்கிறவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணும், கிராம ஆளுங்க ஆடுகளை வச்சிருக்கிறவங்க ஏதாவது கொடுத்து நீங்க இருக்கிறதுனால தானே இவங்க பாதுகாப்பா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒரு கிஃப்டோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. நம்ம இப்போ நல்லா நம்மளை ஹோட்டலில் கவனிச்சாங்கன்னா நம்ம ஒரு டிப்ஸ் கொடுக்கறது இல்லையா விரும்பி. அந்த மாதிரி இந்த டைம் வந்திருக்கு. இப்போ அறுப்பு காலம் வரும்போது தாவீது அவரோடு 600 பேர் இருக்கிறாங்க. அந்த 600 வயிறுங்களுக்கு சாப்பாடு போடணும். அது மாத்திரம் இல்லை, குளிர் பயங்கரமான குளிரில் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் அதாவது போத்திக்கிறதுக்கு ஏதாவது தேவை. அதனால தாவீது வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில தான் அவரும் இருக்கிறார். ஒரு நாடோடியா இருப்பதுனால் இந்த நேரத்துல போய் அவர்கிட்ட கேட்கிறார், ஏதாவது கொடுங்க அப்படின்னு. பாருங்களேன், ஒரு விதத்துல ஒரு உதவி கேட்டாலும் ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரி தான். நாபுல போய் உன் கையில் ஏதாவது இருந்தா கொடுங்க, உதவி பண்ணுங்கன்ற மாதிரி இல்லைங்களா. தாவீது வந்து எவ்வளோ தாவீது அங்கேயே கொள்ளை அடிச்சிருக்கலாம், வேலை ஆட்கள் இருக்கும்போது ஆடுகள் இருக்கும்போது கொள்ளை பண்ணிருக்கலாம். ஒன்றும் இல்லை சார், மனசாட்சிக்கு விரோதமாக ஒன்றும் செய்யாம அவங்களை காத்து தற்காத்து அவங்களை அமைச்சிருக்கிறாரு. ஒரு நல்ல டைமை சூஸ் பண்ணி நாபால் கிட்ட ஆட்களை அனுப்புறார். எந்த டைம், அந்த ஆடுகள் மயிர் கத்திரிக்கிற நேரத்தில் ஒரு நல்ல டைம்ல அவங்களை அமைச்சிருக்கிறார். ஒருவேளை வேற டைம்ல அமைச்சிருந்தா நாம் அது சொல்லியிருக்கலாம், என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பான்னு ஒரு எக்ஸ்கியூஸே கொடுக்காதபடிக்கு ஒரு பண்டிகை நேரத்தில் 10 பேரை செலக்ட் பண்ணி தாவீது அனுப்புகிறார். பாருங்களேன், 10 பேரை செலக்ட் பண்ணி அனுப்புகிறார். நாபால் கிட்ட போங்க, 6வது வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நாபால் கிட்ட போய் என்னுடைய நாமத்தில் அவரை வாழ்த்துங்க. எவ்வளோ நல்லா சொல்லி கொடுக்குறாரு பாருங்களேன். உமக்கு சமாதானம், உனக்கு நீடிய வாழ்க்கையா நீ இருக்கணும் நாபாலே, உனக்கு சமாதானம், உன் குடும்பத்துக்கு வீட்டுக்கு சமாதானம், உன்னோடு இருக்கிற எல்லோருக்கும் சமாதானம். உங்களுடைய வேலைக்காரங்களை கேட்டு பாருங்க, நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கோம், எவ்வளோ தற்காத்துருக்கோம், அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. அதனால நாங்கள் உங்களை தற்காத்து எங்களை பார்த்துருக்குறோம். உங்களே வாலிபர்களை நான் அனுப்பிச்சிருக்கிறேன், அவங்க உங்களுடைய வேலைக்காரங்க. தன்னை பற்றி என்ன சொல்கிறாரு, உங்களுடைய மகனா என்னை நினைச்சு என்ன கேட்குறாரு பாருங்களே, 8வது வசனம் படிங்க.
உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள், இந்த வாரிகளுக்கு உம்முடைய கண்களிலே தய கிடைக்க வேண்டும், நல்ல நாளிலே வந்தோம், உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்ல.
ரொம்ப ஹம்பிள் ரிக்வெஸ்ட். இதை விட தாழ்மையா போய் கேட்கறது, உங்களுக்கு நல்லா வாழுங்க, நீங்க சந்தோஷமா இருங்க, சமாதானம் உங்களுக்கு, நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறோம், அதனால அவ்வளோ கொடுக்கணும் இவ்வளோ கொடுக்கணும்னு இல்லை, உங்க கைக்கு எது கிடைக்குதோ. எங்களை கூப்பிட்டு ஒரு விருந்து நீங்க வச்சிருக்கணும், ஆனா அதெல்லாம் விடுங்க, உங்க வீட்டில் மிச்சம் மீதி எது இருக்குதோ அதை கொடுங்க, உங்க கைக்கு எது கிடைக்குதோ. ஏன் என்னுடைய உங்களுடைய ஊழியக்காரனோ உங்களுடைய மகன் அப்படின்னு நினைச்சு ஒரு ஒரு கிடைக்குதோ கொடுங்க. உங்கள் அவங்க வேலைக்காரங்களை நாங்கள் ஒன்றும் துன்பப்படுத்தலை, அவங்கள தற்காத்தோம், எல்லாம் பார்த்துக்கிட்டோம். ஒரு அம்பிள் ரிக்வெஸ்ட், ஒரு அம்பிள் ரிக்வெஸ்ட். நல்ல நாளில் வந்தோம், எவ்வளோ தாராளமாக இருக்குது, நீங்கள் கொடுக்கறதுனால ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டீங்க. இலவசமாக இது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் வந்திருக்கிறோம், கொடுங்க. ஏன்னா தாவீது ஒரு விவசாயம் செய்யறதில்ல, ஒன்றும் இல்லை, அவங்க ஆட்கள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சாப்பாடு இல்லை. யோசிச்சு பாருங்களேன், இப்படி போய் கேட்குறாருன்னா சாப்பாடு இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. ஒருவேளை யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம், அவர் போய் கேட்கும்போது ஒரு கொளுத்த கன்றை நமக்கு கொடுப்பார், கொடுக்கும்போது நம்ம எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்ற எண்ணத்தில் போய் கேட்டிருப்பார். ஆனால் நாபாலுடைய பதில் என்ன, அவங்கள அவமானப்படுத்தி, தாவீதை ஒரு கிரிமினலாக ட்ரீட் பண்ணுற மாதிரி அவமானப்படுத்தி. யோசிச்சு பாருங்கள், இதை விட கொடுமையாக என்ன சொல்ல முடியும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போ இல்லைங்களா, கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். அது கொடுக்க முடியாதுன்னு மாத்திரம் இல்லை, எவ்வளோ அவமானப்படுத்தணுமோ அவமானப்படுத்தி அனுப்புகிறார் பாருங்களேன். ஒரு நான் உங்கள் மகன் மாதிரி கேட்குற மகன், இப்போ ஆண்டவர் சொன்ன மாதிரி மகன் அப்பம் கேட்டால், மீனை கேட்டால், கல்லையும் தேலையும் கொடுக்குற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி அனுப்புகிறார் பாருங்களேன். ஒரு டீசென்ட் ரிப்ளை இல்லை. ஒரு ஒரு பொருளாசை பிடிச்ச மனுஷங்கிட்ட ஏதாவது போய் கேட்டோன்னா உடனே கோவம் வந்து எதோ நம்ம மேலே குற்றப்படுத்துவாங்க, அதுக்கு தான் கொடுக்குறதில்ல, இதுக்கு தான் கொடுக்குறதில்லன்னு பாருங்களேன். ரொம்ப கேவலமாக தாவீது எவன் யார் இல்லைங்களா, அப்படித்தானே வருது. தாவீது யார், ஜெஸ்ஸியுடைய மகன் யார், ஏன் இவருக்கு யாருன்னு தெரியாதா, ராஜாவுடைய மருமகனாச்சு, கோலியாத்து வீழ்த்தினவனாச்சு, யார் அவன், இவெல்லாம் ஒரு பெரிய ஆளா. அவர் வந்து கேட்கிறாரு, யார் தாவீது, யார் ஜெஸ்ஸியுடைய மகன். அது மாத்திரம் இல்லை, அவர் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை அந்த நிலைமையை வச்சு கேலி பண்ணுறார். இந்த ஊரில் எத்தனையோ பேர் வேலைக்காரங்கிட்ட ஒழுங்காக வேலை செய்யாமல் ஓடிடுறானுங்க, ஒழுங்காக வேலை செய்யறதுல ஓடி போயிடுறானுங்க. அந்த மாதிரி சவுலுக்கிட்ட ஒழுங்காக இருந்திருந்தால் அவனுக்கு பிச்சை எடுக்கிற நிலைமை ஏன் வந்திருக்கோம், எப்படி நம்ம பாஷையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சவுலுக்கிட்ட ஒழுங்காக இருந்தால் பிச்சை எடுக்கிற நிலைமை ஏன் வந்திருக்கோம், அவர்கிட்ட ஓடி வந்துட்டு இருக்கிற, இப்போ கதி இல்லாமல் உட்காந்து இப்போ என்கிட்ட வரியா அப்படின்ற மாதிரி அவமானப்படுத்தி, உன் நிலைமைக்கு காரணம் நீ தான் அப்படின்ற சொல்கிறது மாத்திரம் இல்லை, தாவீது உனக்கு சமாதானம், 3 வாட்டி சமாதானம்ன்றார், உனக்கு சமாதானம், வீட்டுக்கு சமாதானம். இதுக்கு இவர் வந்து பாருங்க, 11வது வசனத்தில், எண்ணப்பத்தை நான் எடுத்து, என் தண்ணீரை நான் எடுத்து, என் ஆடுகளை நான் எடுத்து, நான் பண்ண சமையல எடுத்து, என் வேலைக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டியதை எடுத்து, நான் இல்லைங்களா, அதை எடுத்து அவனுக்கு கொடுக்கணுமா, உண்டு தான் பா, யாரும் இல்லைன்னது, ஆனால் கொஞ்சம் கொடுன்னு கொஞ்சம் உதவி கேட்டா எந்த நான் என்னால செஞ்சுக்கோ கொடுக்க மாட்டேன். கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அவர் அனுப்புற பாருங்களேன். இந்த 10 பேர் யோசிச்சு பாருங்க, 10 பேர் திருப்பியும் தலை குனிஞ்சு திருப்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்போது தாவீது ஒருவேளை அங்க நல்ல மூட்ல இருக்கிறார், பசி ரொம்ப நாளா சாப்பிடல பசி, ஒருவேளை மட்டன் பிரியாணி பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எல்லாம் மசாலாலாம் அரைச்சி வைங்க வரப்போது, இப்போ வந்த உடனே நம்ம எல்லாரும் சமைச்சு சாப்பிடலாம், பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க மனைவிகள்லாம் இருக்கிறாங்க எல்லாம் ரெடியா இருங்க, அவர் அனுப்புவாரு. எவ்வளவு உதவி செஞ்சிருக்கோம், எவ்வளவு தயவா போய் கேட்கிறோம், எப்படி ஒரு மனுஷன் கொடுக்காம இருப்பாரு, எல்லாத்தையும் அரைச்சி வைங்க வரப்போது வரப்போதுன்னு வந்தா எல்லாம் வெறும் கையில வராங்க. வெறும் கையில வந்தவங்க என்னப்பா ஆச்சு, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னா, அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அந்த விஷ வார்த்தைகள் எல்லாம் இவங்க சொல்றாங்க, இப்படி எங்களை சொல்லி அமிச்சான். தாவீதுக்கு எப்படி இருக்கும், தாவீது ஒருத்தர் போதகர் சொல்றார், தாவீதுடைய ஃபீலிங்கை புரிஞ்சுக்கணும்னா மூணு நாள் சாப்பிடாதீங்க, சாப்பிடாம யாரையாவது உங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டியவங்க கிட்ட ஒருவேளை சாப்பாடாவது கேட்டு அனுப்புங்க, ஆனா அவங்க கொடுக்காம வரட்டும், கொடுக்காம இன்னொரு மூணு நாள் நீங்க பட்னியா இருக்க வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்திருக்கும், எரியுது வயிற்றுல ஆல்ரெடி பசி, அந்த பசியில இந்த அவமான வார்த்தைகளை கேட்கும் போது மறைஞ்சிருந்த அந்த காட்டு பூனை பழிவாங்குற பூனை குதிச்சு உயிரோடு வெளியே வரும். இது வரைக்கும் மறைஞ்சிருந்த பூனை பாருங்களேன், செத்து போச்சுன்னு நினைச்ச பூனை எதிர்பாராத விதத்தில் இவ்வளோ சாந்த குணமா இருந்த தாவீது தன்னுடைய ராஜாவுடைய துணியை கட் பண்ணிட்டுமேனு வருத்தப்பட்ட தாவீது, தன்னுடைய நூறுக்கணக்கான மனுஷர்களை கட்டு பழிவாங்கப்படாதுப்பா இவர் கர்த்தனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சொன்ன தாவீதுனுடைய உள்ளத்தில் இருக்கிற எஞ்சி இருக்கிற பழிவாங்குதலின் குணம் வெளியே வருது பாருங்களேன். மூணு தடவை சமாதானம் சமாதானம் சமாதானம்னு சொல்லி அமைச்ச தாவீது 13வது வசனத்துல மூணு தடவை பட்டையும் பட்டையும் பட்டு எடுறா கத்திய, நம்ம பாஷையில் சொல்ல போனோம் எடுறா கத்திய, எடுங்கடா பட்டயத்தை பாருங்களேன். 13 படிங்க.
அப்பொழுது தாவீது தன் மனுஷனை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள்,
பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள், அப்புறம்
அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டிக்கொண்டார்கள், தாவீதும்
கட்டிக்கொண்டார்கள். தாவீது தன் பட்டயத்தை கட்டிக்கொண்டு இவனால அழிக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் போக வேண்டியதுல 200 பேர் இங்க இருங்க, 400 பேர் கிளம்புறாங்க கோபத்துல. எவ்வளோ கண்ட்ரோல்டா இருந்த தாவீது, அந்த மக்கள் எல்லாம் சோலை வெட்டணும்னு பட்டயத்தெல்லாம் எடுத்தாங்க. அப்ப தாவீது என்ன சொன்னாரு, பட்டயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க, வெட்டவே விடல, நாங்க வெட்டுறோம் வெட்டுறோம்னு அந்த முரடு ஆளுங்க அவர் கூட இருந்ததெல்லாம் அவங்கள வெட்ட விடல. இப்போ நம்ம மாஸ்டர் சொல்லிட்டாரே, நான் உங்களுக்கு ஆனந்தம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரத்தத்தை பார்க்க போறோம், அப்ப கண்ட்ரோல் பண்ண தாவீது இப்போ சொல்றாரு அப்படின்னு. அவர் அந்த நேரத்துல ஒரு ஆணையை வேற பண்ற பாருங்களா, அது 21வது வசனத்துல சொல்லப்படுது, 21-22 அந்த நேரத்துல ஒண்ணு சொல்லிதான் பட்டயத்தை எடுக்க சொல்றாரு. என்ன 21,
தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதை எல்லாம் வீணாகவே காப்பாற்றினோம், அவனுக்கு உண்டானது எல்லாம் ஒன்றும் காணாம போனதில்லை, என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான், அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடு வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவுள் என்று சொல்லுவோம்.
இது சாதாரண பூனை இல்லை, முரட்டு பூனை பாருங்க, அவருக்கு கோபத்துல வந்த பாத்திரத்துல சொன்ன வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க, வீணாகவே அவனுக்கு அவ்வளோ நல்லது நான் செஞ்சேன், நான் செஞ்ச நன்மைக்கு அவன் எனக்கு தீமை செய்தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல போன வாரம் தலைப்பு, சவுல் செஞ்ச நன்மைக்கெல்லாம் தாவீது என்ன செஞ்சாரு, தீமைக்கெல்லாம் இவரு நன்மை செஞ்சார். இங்க அவர் சொல்றார், நான் செஞ்ச நன்மைக்கு அவன் எனக்கு தீமை செஞ்சான். அவர் முடிவு பண்ணி நாபால இல்ல, ஒரு நாபால் வீட்டில் இருக்கிற எல்லா ஆண்களும் நான் அழிப்பேன். ஒரு ஒரு தியானம் உள்ள ஒரு தீர்க்கதர்சி மன மெதுவான மனசாட்சி உள்ள ஒரு பக்திமான் எவ்வளவு கொலகாரனா மாறிவிட்டார், கொலகாரனா மாறினது மாத்திரம் இல்ல அசிங்கமான வார்த்தைகள்ல பேசுறாருன்னு இவனால பார்க்க முடியுதா? என்ன சொல்றார் தெரியுமா? கோபம் வந்தா நமக்கு சில நேரத்தில் அசிங்கமான வார்த்தைகள் வரும் இல்லைங்களா? இந்த மாதிரி வார்த்தைகள் தாவீது வாயிலையும் வருது. என்ன சொல்றாரு? அவன் வீட்டில் செவ்வல ஒண்ணு கடிக்கிற ஒரு நாயும் நான் விட மாட்டேன். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஆண்களுக்கு கேவலமான வார்த்தைகள், அவன் வீட்டில் இருக்கிற ஒரு ஆணையும் நான் விட மாட்டேன்ற ஒரு வார்த்தை. ஒரு ஆணை கேவலமா பேசணும், கோபத்துல பேசுறோன்றாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பேசுறாரு தாவீதே. என்ன ஆச்சு உனக்கு? நாபால கொல்லணும்னு மாத்திரம் இல்ல, சவுல் மாதிரி சவுல் போய் நாபுல இருக்கிற எல்லாரையும் கொண்டு போட்டு குவியலா ஆக்கல, ரத்த ஆறா ஓடல, அதே மாதிரி தாவீது ஆயிட்டாரு. இது தாவீதின் சத்தம் தானா? யோசிச்சு பாருங்க, இவர் தானா தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்? கொலகார எண்ணத்தோடு அசிங்கமான வார்த்தைகளோடு இத்தனை வருஷம் அவரை சவுல் நாள் விரட்டப்பட்டு விரட்டப்பட்டு துன்பத்தை கொடுத்த ஆண்டவர் என்ன கத்து கொடுத்தாரு? கத்து கொடுக்கணும்னு பாக்குறாரு, சாந்தத்தை பொறுமையை கத்து கொடுக்கிறாரு. பொறுமையானது பூரண கிரியை செய்யணும்னு கத்து கொடுக்கிற தாவீதுக்கு எங்க இருந்து வந்துச்சு இந்த பூனை? எங்க இருந்து வந்துச்சு? மௌனமா இருந்த தாவீது தன் உயிரை அழிக்கணும்னு வந்த சவுலையே மன்னிச்சு அவரு ஒண்ணு செய்யாத தாவீது தன்னுடைய வேலைக்காரங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி நாபால மாத்திரம் இல்ல, நாபால குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆணையும் நான் விட மாட்டேன்னு பழிவாங்க போற தாவீது பாருங்களா. மத்த நேரங்கள்லாம் கூலா இருந்த தாவீது இவ்வளவு கொடுமையா பேசுறதுக்கு என்ன காரணம்? நான் சொல்றேன், வாட் இஸ் மேன் அப்படின்னு மனுஷன் உன் கிருப ஒரு மனுஷன் கிட்ட இருந்து எடுத்துட்டு இருந்தா ஆண்டவரே இதான் எல்லா மனுஷருமே, இதான் தாவீது, இதான் நீங்களும் நானும். ஆண்டவர் கிருபகாண்டி நம்ம உள்ளத்திலிருந்து எடுத்துட்டாருன்னா நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை, நம்மளை வித்தியாசப்படுத்துறது ஆண்டவர் கிருபை தான். இது தாவீது தானா? பாருங்க, சவுல் கிட்ட இருந்து ஏன் திடீர்னு தான் வந்த சோதனை, தாவீதுக்கு வந்த சோதனை. இதுல நம்ம படிக்க வேண்டிய பாடங்கள் இருக்கு. நமக்கு இதுக்கே நேரம் ஆயிடுச்சு, முதல் தலைப்புக்கு படிக்க வேண்டிய பாடங்கள் இருக்கு. பாருங்க, நம்ம இருதயங்கள் எவ்வளோ நிலையற்றதுன்றத பார்த்து படிக்கலாம், எவ்வளோ நம்ம இதயங்கள் ஈஸியா மாறிடக்கூடியதுன்றத நம்ம படிக்கலாம். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் எனக்கூடிய தாவீதுக்கே இப்படி ஒரு சோதனை வந்து இப்படி ஆயிட்டாருன்னா அந்த சோதனை நேரத்துல நம்மளை போலத்தான். அதான் எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ரொம்ப வஞ்சனை ஆதுங்க நம்ம இருதயம். நீங்க உங்க இருதயத்தை பத்தி அப்படி பாக்குறீங்களா? என் இருதயத்தை நான் நம்ப கூடாது, புரியுங்களா? ஒரு உண்மையான விசுவாசியத்தான் செய்வோம். என் இருதயத்தை நான் நம்ப மாட்டேன். ரொம்ப தாவீது பாருங்களேன், தாவீதா. நம்ம மனம் திரும்புறதுக்கு முன்னாடி மாத்திரம் இல்ல, நம்ம மனம் திரும்பின பிறகும் எஞ்சி இருக்கிற பாவம் நம்ம கிட்ட இருக்கு. அந்த பூனை உள்ளதான் இருக்கு, பூனை செத்துருச்சுன்னு நம்ம நினைக்க கூடாது இல்லைங்களா? அது சூழ்நிலை வரும்போது குதிச்சு வர முடியும். நம்ம இருதயங்கள்ல இருந்து என்ன வரும்னு சொல்லவே முடியாது. இந்த உலகத்திலேயே எல்லா காவலோடு எதை காக்கணும்? நம்ம இருதயத்தை தான் காக்கணும். அதுல என்ன வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. அதைத்தான் இந்த பாடத்தை நம்ம படிச்சுக்கிறோம். நம்ம நினைக்க கூடாது எல்லா பாவம் நம்ம வாழ்க்கையில ஒரு இந்த பாவங்க இந்த பாவத்தை கட்டுப்படுத்திக்கல, இது எஞ்சி இருக்கிற எனக்கு ஒரு ஒரு பிசட்டிங் சின், என்னை நெருக்குகிற பாவம், என் செல்ல பாவம். ஆனா அந்த செல்ல பாவத்துக்கு 10,000 உயிர் இருக்குன்னு நம்ம நினைக்க கூட, எத்தனை தடவை கொண்டாலும் அது எந்திரிச்சு வர முடியும், எந்திரிச்சு வர முடியும், நம்ம வாழ்க்கையில வர முடியும். ஒருபோதும் நான் பொருளாசையில விடவும் மாட்டேங்க, ஒருபோதும் நான் பதவி ஆசையில விடவும் மாட்டேங்க, ஒருபோதும் பணாத்த ஆசையில நான் போயிட மாட்டேங்க, சொல்லவே முடியாது. இந்த சூழ்நிலையில அப்படி சொல்ற, வேற சூழ்நிலை வந்தா உங்க இருதயம் எப்படி ஆகும் நமக்கே தெரியல. நம்ம இருதயங்களை நாம் நம்ப கூடாது. முதல் பாடு தாவீதுக்கு இப்படி பண்ணுவாருன்னு அவருக்கு தெரியுமா? இந்த சூழ்நிலை அவருக்கு வந்துச்சுன்னா அவர் என்னன்னு நமக்கு காட்டுது பாருங்களேன். தெரியுமா, ஒரு லேடி ஒரு இடத்துல போய் அந்த ஊர்ல வந்து வெளிநாடுகள் எல்லாம் விலங்கு ரக்கூனுன்னுவாங்க, அது காட்டுல தான் இருக்கும் விலங்கு இல்லைங்களா, ஒரு விலங்கு வகையில ஒரு விலங்குன்னுவாங்க, ஒரு பூனை மாதிரி தான் இருக்கும் அது, ஒரு ஒரு மிருகம். அது வந்து ஒரு மந்த் குழந்தை அதை பார்த்து நான் வளர்க்குறேன் அப்படின்னு போச்சு, ஒரு வெட்டினரி டாக்டர் கிட்ட போச்சு. ரொம்ப ஸ்வீட்டுங்க, ரொம்ப அழகு, நான் வளர்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அவர் டாக்டர் பார்த்து சொன்னாரு, அம்மா இப்போ அது ஓகே, இன்னும் கொஞ்சம் மாதங்கள் ஆக இப்போ குழந்தை மாதிரி அழகாக அவங்ககிட்ட முத்து கொடுக்கும் சொல்றதெல்லாம் கேட்கும், அது போக போக என்ன ஆகும்னா அதுக்கு ஒரு சில ஹார்மோன்ஸு கிளான்ஸ் எல்லாம் வளர என்ன ஆகும்னா அது ஆபத்தில் ஒரு ஜனங்களை தாக்க ஆரம்பிக்கும், அது ஆபத்துமா அது அப்படின்னு அவர் வார்ன் பண்ணார். இது ஆபத்துமா, இது ஆபத்தில் போய் முடியுமா, இப்போ வேண்டாம் இன்பமாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப கொடுமையான ஆபத்தில். அது கேட்டுட்டு என்ன சொல்லித்தான், எல்லாம் கவனமாக கேட்டுட்டு அந்த டாக்டர் மறக்க முடியாத ஒரு பதில் சொல்லித்தான், எல்லா இதுங்களும் இதுங்களாம் அப்படி இருக்கலாம் ஆனால் என்னுடைய பேபி வித்தியாசம், நான் வித்தியாசம், எல்லாருக்கும் அப்படி இருக்கலாம் நான் வித்தியாசம் என் பேபி வித்தியாசம் அப்படின்னுச்சான். அது சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், என் பேபி ஒருபோதும் என்னை தாக்காது அப்படின்ச்சான். கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறம் காலையில் ஒரு நாள் அது எந்திரிச்சு அந்த அம்மா மூஞ்ச மூக்க கண்ணை எல்லாத்தையும் காயப்படுத்தி மூஞ்ச அகோரமாக்கி அவங்க முழுசாக மூஞ்சிக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சான். பாருங்கள ஒரு ஒரு காரணத்துக்கும் அட்டாக் பண்ணல, பாவமோ சோதனையோ நம்ம வாழ்க்கையில் இப்படித்தான். அவங்கெல்லாம் அப்படி இருக்கலாங்க, இவங்கெல்லாம் அப்படி இருக்கலாங்க, நான் வித்தியாசம், ஏங்கிறதையும் வித்தியாசம், நீயும் ஆதாம் பிள்ளை தானே, நீ புதுசா வந்துட்டியா வேற எங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் வித்தியாசம், கன்னிக்கு பிறந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்ம எல்லாரும் ஆதாம் பிள்ளைங்க தான். அந்த இருதயத்தின் வித்துகள் பாவ வித்துகள் நமக்குள்ள இருக்கு, அந்த எச்சரிக்கை நம்ம இருதயத்தை குறித்து இருக்கா நமக்கு, யோசிச்சு பாருங்க தாவீது எப்படி ஆயிட்டாரு பார்த்து. இதுல இருந்து பாடம் வைக்க வேண்டிய பாடம், நம்ம அந்த ஆபத்து தெரியாம அநேக நேரத்துல நான் வித்தியாசங்க அப்படின்றவங்க பெரிய ஆபத்துல போய் விடுவாங்க. அதனால தான் ஒன்று குறிஞ்சிய 10 நமக்கு என்ன சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க எவ்வளோ ஸ்லாக்கியம், வனாந்திரத்தை கடந்தாங்க, சமுத்திரம் துறக்கிறத பார்த்தாங்க, ஆண்டவர் நேரடியாக சத்தத்தை கேட்டாங்க, ஆனால் அவங்க என்ன மாதிரி விழுந்துட்டாங்க பாருங்க. அதனால என்ன, இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். நாளைக்கு உனக்கு நடக்கலாம், எனக்கு அப்படி நடக்காதுங்க, நான் அப்படி இல்லைங்கன்னு ஒருபோதும் சொல்லாதீங்க. உங்க இதயத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்க, இதயத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்க, ரொம்ப ஜாக்கிரதை, நம்முடைய உணர்ச்சிகளை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். அது நம்மளை எங்க கொண்டு போய் உடனும் தெரிய முடியாது. நம்ம இதயத்தை ஒருபோதும் நம்பாத இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா, எப்பப்பார் ஆண்டவர் மேல சார்ந்து வாழ்றோம், இருதயம் என்ன சொல்லுதோ இல்லை ஆண்டவர் என்ன சொல்றாரு இல்லைங்களா. பேதுரு மாதிரி நம்ம சொல்லலாம், எனக்கு நடக்காது, நான் செய்ய மாட்டேன், உமோடு நான் எப்படி வருவேன், ஆனால் எப்படி விழுந்துட்டார் பாருங்களேன், எப்படி விழுந்துட்டார். இதே தாவீது தான் இன்னொரு ஒரு இடத்துல சங்கீதம் 101:2 சொல்றார், உத்தம வழியில் விவேகமாய் நடப்பேன் அப்படிதான் உறுதி எடுத்தார். என் வீட்டிலே உத்தம இதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். வீட்டில் என்ன மாதிரி ஒரு உத்தமன் பார்க்கவே முடியாதுன்னார். ஒரு வாட்டி என்ன ஆச்சு, அவர் வீட்டு மேல தான் கூரை மேல போன, போய் என்ன ஆச்சு, வீட்டில தான் இல்லைங்களா, ஒரு பெண்ணை பார்த்து செய்யக்கூடாத விபச்சாரத்தை செஞ்சு கொலை செஞ்சு, நான் இதை நினைச்சு பார்க்கலையே, தேவனுக்கேற்ற இதயம் உள்ள மனிதன். இந்த பாடம் ரொம்ப முக்கியமாக, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ஆபத்து, கான்ஃபிடன்ஸ் எனக்கு அப்படி நடக்காது, நான் பார்த்துக்குவேன், நான் சமாளிக்குவேன்றது கெஸ் பண்ணலாம், அவங்க எங்கே போய் முடியும், ஆபத்தில் போய் முடியும், பெரிய ஆபத்தில் போய் முடியும். அந்த நம்ம இதயத்தை நாம் நம்பக்கூடாதுங்க. தாவீது எப்படி ஆயிட்டாரு பாருங்களா, தாவீது எப்படி ஆயிட்டாரு. சில நேரங்களில் இந்த கிரிக்கெட் மேட்ச் ஃபுட்பால்லாம் த டாப் ஒன் ஆஃப் த டாப் ஒன் ரீசன் தோக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா, நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் கேம்ஸ்ல தோத்துறாங்க தெரியுமா, கான்பிடன்ஸ், ஓவர் கான்பிடன்ஸ். பத்து வாட்டி ஜெயிச்சிட்டோம், பாகிஸ்தானுக்கு விரோதமா இல்ல ஆஸ்திரேலியா விரோதமா, 5-6 வாட்டி மேட்ச்ல ஜெயிச்சிருக்கிறோம், இதுவும் ஜெயிச்சிருவோம்னு எப்போ நினைக்கிறாங்களோ, பிராக்டிஸ் பண்ண குறைச்சிருவாங்க, ஜாக்கிரதையா இருக்க குறைச்சிருவாங்க, எல்லாம் குறைச்ச பிறகு தோத்து தான் போவாங்க. அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்ம விழுறதுக்கு பெரிய காரணம், எனக்கொண்டி அப்படி நடக்காதுன்னு ஜாக்கிரதையை நம்ம இழக்கும் போது. தாவீது நினைச்சாரு அந்த குகையை விட்டு வரும்போது, என்ன ஒரு பழி வாங்காத மனுஷன், நான் யாருக்கு விரோதமா நான் பழி வாங்க, எனக்கு என்ன தீங்கு செஞ்சாலும் பழி ஒண்டி வாங்க மாட்டேங்க நானுன்னு தன்னை நினைச்சேன். எவ்வளவு பெரிய வெற்றியை நிகழ்த்தி வெளியே வந்தாரு. நான் தன்னை மாத்திரம் தன் 400 பேர், ஆனா அங்க வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தார். எப்படி ஆயிட்டாரு பாருங்க, எவ்வளவு பெரிய சோதனையில விழுந்துட்டாரு பாருங்க. ஒருத்தர் எழுதுறாரு, சாத்தானுடைய ஒரு பெரிய இன்பமே விசுவாசிகளுடைய பலமான உயரமான செவரை எதிரி குதிக்கணும்னு தான். சாத்தானுக்கு ரொம்ப பிடிக்கிறது எது தெரியுமா, நம்ம எதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமோ அங்கத்தான் அவனை அடிக்கணும்னு பிடிக்குமா. பாருங்களேன், தாவீதுடைய குணம் எது ரொம்ப ஸ்ட்ராங்கு, எதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா காமிச்சாரு, மன்னிக்கிறதுல காமிச்சார், நல்ல மனசாட்சியில காமிச்சார், அங்கத்தான் அடிச்சான் பாருங்க, அங்கதான் விழுந்துட்டார். மோசேல ரொம்ப ஸ்ட்ராங் இது, உலகத்திலேயே எல்லாரை விட சாந்தம் உள்ளவர் மோசே. ஆனா கானான் தேசம் அவர் போவாம இருக்கிறதுக்கு காரணமே என்ன ஆச்சு, அவர் சாந்தத்தை இழந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மேல கோவப்பட்டு ஆத்திரப்பட்டதுனால எங்க ஸ்ட்ராங்கோ அங்கே. பேதுருவை யோசிச்சு பாருங்க, பேதுரு எதுல ரொம்ப ஸ்ட்ராங், ஆண்டவரே யாருட்டாலும் நான் உங்களை விட மாட்டேன், ஆண்டவரே உங்களோட சாகரத்து கூட வருவேன், ஜெயிலுக்கு கூட வருவேன், அங்கத்தான் அடிச்சான். நம்ம எப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில கான்பிடன்ஸ் இதுல நாம் பார்த்துக்குவேன்னு நினைக்கிறோமோ அங்கதான் அடி விழுவோம், அங்கத்தான் அடி விழுவோம். ஆண்டவர் தான் நம்ம ஜெபம் பண்ணும், ஆண்டவரே சோதனைக்கு எங்களை உட்படாது இருக்க உதவி செய்யும், சோதனைக்கு எங்களுக்கு உட்படாம இருக்க உதவி செய்யும். நிறைய பாடங்கள் இருக்கு, நமக்கு நேரம் ஆயிடுச்சு, ஆகவே இந்த பாடத்தோடு நம்ம முடிக்கலாம். ஜெபம் பண்ணும். அருமையான ஆண்டவரே, தாவீதுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய வெற்றியை நாங்கள் போன வாரம் பார்த்தோம். உலகமே தான் பழிவாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தபோது எல்லாருமே உலகத்தில் வாங்கி அவனை கொள்ளுகின்ற நேரத்தில் ஒரு மன்னிக்கிற பெருந்தன்மை உள்ள தாராள குணம் உள்ள விட்டு கொடுக்கிற குணம் உள்ள தேவனுக்காக காத்திருக்கிற தேவன் பழி வாங்குவார், தேவன் உன்னை பார்த்துக்குவார்னு சொன்ன தாவீதே, இதோ இந்த அதிகாரத்தில் ஒரு கோவ மனிதனாக பட்டயத்தை எடுத்து தன்னை தான் செய்யறது மாத்திரம் இல்லை, தன் மக்களையும் ஏவி விட்டு பழிவாங்க செல்லுவது, அருவறுப்பான கோபமான வார்த்தைகளை பேசி அழிக்க செல்லுகிற ஒரு தாவீதை நாங்கள் பார்க்கிறோம். இதை பார்க்கும்போது ஐயா, நம்முடைய இதயத்துக்கேற்ற மனுஷனே இப்படி விழுவும் போது, இப்படி சோதனைக்கு உட்படும் போது நாங்கள்லாம் எம்மாத்திரம், சாத்தான் எங்களையும் எங்களுடைய இருதயங்களையும் எங்களுடைய பலவீனங்களையும் பலத்தையும் அறிந்து எங்களை தாக்க முடியும். இதை அறிந்து எங்கள் இதயத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்க உதவி செய்யமாண்டது. ஒருபோதும் எங்களை நாங்கள் நம்பாம, எங்கள் இதயத்தை நம்பாம, உண்மை சார்ந்து உன் கிருபையை சார்ந்து இருக்க உதவி செய்யமாண்டவரேன். அநேக நேரங்கள் இது எங்களை சாத்தான் பயன்படுத்தி வீழ்த்திட முடியும். எல்லா காவலோடு எங்கள் இதயத்தை காத்திருக்க உதவி செய்யும். இந்த பாடத்தை நாங்கள் படிக்க உதவி செய்யமாப்பா. எனக்கு அப்படி ஆகாது என்ற ஒரு நிலைமையில் ஒருபோதும் இராமல் எங்களை நாங்கள் எப்போதும் சந்தேகப்படுகிறவர்களாக, அண்டவரே உண்மை காட்டி கொடுக்கிறவன் நானா நானா அந்த 12 பேர் கேட்ட மாதிரி நாங்கள் எப்போதும் எங்களை சந்தேகப்படும். ஜாக்கிரதையா இருக்க, பயபக்தியோடு நடுக்கத்தோடு எங்கள் ரட்சிப்பை நடப்பிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.
இதோடு என்ன கொடுத்து